කරුණාකර මූලාසනය සඳහා ගරු මන්ත්‍රීවරයෙක්ගේ නම යෝජනා කරන්න.
MP's name Mr. Veer Kumar to take the chair. Okay.
Honorable Thurai Ratnasingam.
நன்றி. புன்மூட்டை கனிப்பொருள் மண் கூடு ஸ்தாபனம் சம்பந்தமாக நான் உரையாற்றி கொண்டிருந்தேன். அந்த கிழக்கு கரையோரத்திலே நடைபெறுகின்ற அந்த கனிப்பொருள் மண் எடுப்பதற்காக நடைபெறுகின்ற முயற்சி புல்மூட்டையிலிருந்து குச்சவழி கும்புபுட்டி பகுதிகளில் உள்ள கரையோரங்களிலேயும் அந்த மண் அகழ்வு நடைபெறுகின்றது. அது கடலோரத்தை அண்டியல்ல, கடலை தாண்டியும் நில பகுதியிலேயும் அந்த மண் அகழப்படுவதாக அப்பிரதேச மக்கள் எங்களிடத்திலே முறைப்படுகிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்தில் சுனாமி தாக்கம் ஏற்பட்டால் கடந்த அனுபவத்தை கொண்டு எங்களுடைய மக்கள் பாடுபடுகின்ற ஒரு காலம் இது. அண்மையில் கூட மட்டக்களப்பிலே ஒரு அனர்த்தம் நடைபெற்று மக்கள் ஓடி அடித்து கஷ்டப்பட்ட நிலைமைகளை நாங்கள் அறிகின்றோம். இந்த அளவில் இந்த கடல் ஓரங்களை பாதுகாக்க வேண்டிய நாங்கள் அந்த கடல் ஓரங்களை மக்களுக்கு பல பாதுகாப்புகளை பற்றி கூறிக்கொண்டு கடல் ஓரங்களிலே மண் அகழ்வுகளை நடத்துவது அது பொருத்தமற்றது. நாங்கள் சொல்வதுண்டு செய்வதுண்டாக இருக்கக்கூடாது. ஆனப்படினால் அமைச்சர் அவர்கள் நான் பேசும்பொழுது இதை குறிப்பிட்டார்கள். அதை தான் உடனடியாக தடுத்து நிறுத்துவதாக. இதேபோன்று திருக்கோயில் பகுதியிலேயும் மண் அகழ்வு நடைபெறுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை அமைச்சர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த சாத்தோச நிறுவனங்கள் மக்கள் சேவையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்கள். இது பரவலாக தேவைப்படுகின்ற இடத்திலே அமைக்கப்பட வேண்டியது ஒரு முக்கியம். ஒரு மாகாண மட்டத்திலே மாவட்ட மட்டத்திலே இந்த நிலையங்களை அமைக்கும் பொழுது அமைச்சர் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மாகாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களோடையும் கலந்துரையாடி அந்த நிலையங்களை அமைத்தால் மேலும் அது மிகவும் பயன்பாடு உடையதாக விற்பனை கூடிய ஒரு நிலையமாக எங்களுடைய மேற்பார்வை கண்காணிப்பும் உள்ள ஒரு நிறுவனமாக அது இயங்க முடியும். அதை எதிர்காலத்திலே அமைச்சர் அவர்கள் தன்னுடைய கவனத்திலே எடுக்கப்படும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மறந்து வேலைவாய்ப்பு வழங்குகின்ற விடயத்திலே இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே படித்து விட்டிருக்கிற இளைஞர் யுவதிகள் மிகவும் விரக்தி வேதனையோடு இருக்கிறார்கள். அங்கு வழங்கப்பட்ட வேலை பட்டியலை எனக்கு பல பட்டியல் கிடைத்திருக்கின்றது. அந்த மண் கனிப்பொருள் கூட்டு ஸ்தாபனத்திலே வழங்கப்பட்ட அந்த வேலை செய்கிறவருடைய பட்டியல் என்ன இடத்திலே 2-3 கிடைத்திருக்கின்றது. அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கத்தோடு இல்லாவிட்டாலும் இப்பொழுது இந்த நல்ல ஆட்சி அரசாங்கத்திலே சேர்ந்து ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும், ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்றதிலே நாங்கள் மிகவும் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதனையத்தில் எங்களுடைய மக்கள் எங்களிடத்திலே எழுப்புகின்ற கேள்விக்கு நாங்கள் விடை சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அமைச்சர்களும் ஓரளவு தங்களுடைய சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக என்னுடைய நண்பர் சார் பதிவுதன் மட்டுமில்லை, ஏனைய அமைச்சர்களுக்கும் இந்த கருத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அடுத்தது இந்த நெற்களஞ்சியங்கள். மூதூர் பிரதேசம் ஒரு காலத்தில் இலங்கையினுடைய நெற்களஞ்சியம் என்று பேர் போன இடம். அங்கே ஏராளமான மகாவலி கங்கையினாலே நீர் பாய்ச்சப்படுகின்ற ஏராளமான பயனிலங்கள் இரண்டு போக நெச்சை செய்கின்ற இடங்கள். இந்த யுத்த காலத்தின் பின்பு அந்த நெற்களஞ்சியம் அங்கே இல்லை, நெல்லும் இல்லை என்ற நிலைமை அங்கே தொடர்கின்றது. இந்த நிலைமையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். மீண்டும் பழைய ஒரு நிலப்பாட்டுக்கு அங்கு நெச்செய்கையிலே பண்ணக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கிறது, நெச்செய்ய பண்ணக்கூடிய வசதி வளங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கே அழிக்கப்பட்ட அல்லது இராணுவத்தினாலே பொறுப்பேற்பட்ட நெற்களஞ்சியங்களை மீண்டும் மக்களுடைய பாவனைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. மூதூர் நெற்களஞ்சியத்தை பொறுத்தளவிலே அது ஒரு பெரிய இடத்திலே அமைந்த ஒரு நெற்களஞ்சியம், பல கட்டடங்களை கொண்டிருந்தது. ஆனால் இன்று அந்த கட்டடத்திலே இராணுவத்தினர் தான் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் இராணுவத்திலும் அங்கிருந்து கூடுதலான தொகையில் உள்ளவர்கள் கணிசமானவர்கள் அவர்கள் மீளப் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடம் முழுமையாக இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடமாக இல்லை. எனவே அந்த இடத்தை மீண்டும் ஒரு இரண்டு மூன்று நெற்களஞ்சியங்களை ஏற்படுத்தி அங்கு நெல்லை கொள்வனவு செய்து அதை சந்தப்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது இந்த கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சர் பொறுத்தளவிலே கிராமிய பொருளாதாரம் எங்களுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம். ஏறக்குறைய 60% மக்கள் கிராமச் சூழலில் தான் வாழுகிறார்கள், 60%க்கும் கூடுதலான மக்கள். இப்போ இந்த மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய வசதி வளங்கள் நிறைய எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்றது, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்றது. எனவே அந்த கிராமிய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அமைச்சர் அரசன் அவர்கள் ஒரு கௌரவ அமைச்சர், ஒரு இளைஞர், அதே போல் அமீர் அலி அவர்களும் கொஞ்சம் துடிப்போடு வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எங்களையும் ஓரளவு கலந்து ஆலோசிப்பது நல்லது. இந்த அமைச்சினாலே என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்கிறது, உங்களுடைய பகுதியில் உள்ள வசதிகள் என்ன, வளங்கள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து எங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவைகளை அபிவிருத்தி செய்தால் எங்களுடைய பங்களிப்புகளையும் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்று அந்த அமைச்சர்களில் என்ன நடைபெறுகிறது, என்ன திட்டம் நடைபெறுகிறது என்பதை நாங்களும் அறிந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த திட்டங்களை நடைமுறைப்படும் பொழுது அங்கே ஏராளமான பால் பண்ணைகள் அமைக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே பால் பெறக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களில் மக்களுக்கு வசதியாக பால் பண்ணைகளை அமைத்து கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அத்தோடு இந்த மரமுந்திரிகை, இந்த கடலோர பகுதிகளிலே எங்களுடைய இளைஞனுடைய நாட்டினுடைய நிலமைப்பு பொறுத்தளவிலே தென்னை மரங்கள் மரமுந்திரி மரம் வரக்கூடிய ஒரு சூழல். இன்று மரமுந்திரிக்கு மிகவும் உலக நாடுகளிலே கூடுதலான சந்தை வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதில் நாங்கள் இந்த மரமுந்திரியை நடுவதற்குரிய ஒரு புதிய திட்டங்களை ஏற்படுத்தி அதிலே மக்களை ஊக்குவித்து அந்த மரமுந்திரியை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு வெளிநாட்டு செலவாணிகளை கூடுதலாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய காலத்தினுடைய தேவை, எங்களுடைய நாட்டினுடைய தேவை, பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு அதில் இப்பொழுது அது நடைபெற்றாலும் அதனுடைய நடைபெறுகின்ற வீதாசாரம் அதனுடைய அபிவிருத்தி போதுமானதும் இல்லை. இன்னும் நாங்கள் அதிலே அபிவிருத்தி செய்யக்கூடிய இடம் இருக்கின்றது, அதை பற்றியும் இந்த அமைச்சர்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்தது அரச தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ கபீர் காசன் அவர்கள் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அமைச்சர், மிகவும் ஒரு துடிப்புள்ள அமைச்சர். அவர் கொடுத்த அமைச்சர்களை கடந்த காலங்களில் அவர் செம்மையாக நிறைவேற்றிய வரலாறுகளை நாங்கள் நன்றாக அறிவோம். இந்த அமைச்சும் ஒரு பொறுப்பான அமைச்சர், அவரிடத்திலே கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவருடைய அந்த அனுபவம் ஆற்றலும் இந்த அமைச்சை முழுமையாக ஒரு பயன் தர உள்ளதாக மாற்றி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இன்றைய உலக வர்த்தக சந்தையிலே நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றோம். இப்போ உலக நாடுகளிலே சீனாவை எடுத்துக்கொண்டால் இன்று உலகத்திலே ஒரு வர்த்தகத்தில் ஒரு முக்கிய இடம் பிடித்த ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இந்த வர்த்தகத்துறையை பொறுத்தளவிலே எங்களுடைய தரமான பொருட்களை உற்பத்தி செய்யவும் அவைகளை நாங்கள் சந்தைப்படுத்தவும் அவைகளை ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்துக்கு ஈடுபடுவதற்குரிய திட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எனவே அந்த திட்டத்தையும் செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த புல்மூட்டை கனிப்பொருள் கூட்டு ஸ்தாபனத்தை பொறுத்தளவிலே நான் மீண்டும் இங்கு வலியுறுத்த கூற விரும்புகின்றது. அது எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு இயற்கை வளம். அந்த வளத்தை நாங்கள் வேறு இடங்களுக்கு வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாமல் செய்ததில் இல்லை, எங்களுக்கு தேவையான அந்த அந்த மண் வளத்தை நாங்கள் அந்த பொல்மூட்டையை அண்டி ஒரு பாரிய தொழிற்சாலை அமைத்து அதிலே பலவிதமான மட்பாண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்குரிய திட்டத்தை அரசாங்கம் மிக விரைவிலே தீட்டி இப்பொழுது இருக்கின்ற வேலையில்லா பிரச்சனை இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் பலருக்கு வேலையை கொடுக்கலாம். இப்போ திருவண்ணாமலை பொறுத்தளவிலே திருவண்ணாமலை துறைமுகம் அபிவிருத்தி செய்தால் பல இளைஞர் யுவதிகளுக்கு அங்கு வேலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதேபோல் அங்கே இருக்கின்ற சீனக்குடா விமான நிலையம் அதை அபிவிருத்தி செய்கின்ற நேரத்திலே அங்கு பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போன்று புல்மூட்டை அந்த கனிப்பொருள் கூடு ஸ்தாபனத்தை அந்த மண்ணை வெளியே மேலதிகமாக இருந்தால் விற்கலாம். ஆனால் எங்களுடைய தேவைக்கு அதை முழுமையாக பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அமைச்சர்கள் கடந்த காலங்களிலே பெற்ற அனுபவங்கள் தங்களுடைய செயல்பாட்டினாலே பெற்ற அனுபவங்கள் 2018 தங்களுடைய செயல்திட்டங்களை நல்ல முறையிலே வகுத்து ஒதுக்கப்படுகின்ற நிதியை முழுமையாக எங்களுடைய நாட்டுக்கு மக்களுக்கும் பிரயோசனப்படக்கூடிய விதத்திலே செலவழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவர்களுக்கு நல்ல சுகபலத்தையும் ஆசையும் உற்சாகத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி கரு அருண்டிக ஃபெர்னாண்டோ மந்தித்துமா. ஆர்டர் ப்ளீஸ். இட பிரதமே முலாசுனட்ட லக்கி ஜெயவர்தன மந்தித்துமா பேமி.
ගරු මන්ත්‍රීම කතා කරන්න.
ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම රාජ්‍ය ව්‍යවසාය අමාත්‍යාංශය යටතේ ජාතික ගුවන් සේවය සම්බන්ධයෙන් මේ ගරු සභාවට කරුණු කීපයක් දක්වන විශේෂයෙන්ම අමාත්‍යතුමා සහ නියෝජ්‍ය අමාත්‍යතුමා දෙදෙනාම ඉන්න වෙලාවේ මේ අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. මුලින්ම කියන්නට ඕන ගරු සභාපතිතුමනි, අපේ රටේ ජාතික ගුවන් සේවය කියන්නේ අපේ අනන්‍යතාවය. විශේෂයෙන්ම අපේ රටේ ජාතික ගුවන් සේවය විශේෂ ලාභ ලබන ආයතනයක් අර නියෝජ්‍ය අමාත්‍යතුමා කිව්ව ආකාරයකට මේක ලාභ ලබන ආයතනයක් හැටියට හරි පාඩු ලබන ආයතනයක් හැටියට හරි මොනයම් ආකාරයකට හරි මේ ආයතනය පවත්වාගෙන යන්න ඕන. මොකද මේක අපේ නැෂනල් කැරිය එක, ඒක අපේ රටේ අනන්‍යතාවය. මේ ගුවන් සේවය විශේෂයෙන් අපි දන්නවා යාසිලෝන් කියන ආයතනය මුලින්ම යාසිලෝන් කියන ආයතනය තමයි තිබ්බේ. ඒක වහලා දාලා එයාලංකා කියන ආයතනය පටන් ගත්තා. ඊළඟට මේ එයාලංකා කියන ආයතනය තමයි ඊට පස්සේ ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය බවට පත් වුණේ. අපිට මතකයි ඒ පසුගිය චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක රජයේ සමයේදී එමිරේට්ස් ආයතනයට ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ පාලනය හිමි වුණා වසර 10කට පමණ කාලයකදී. මට මතකයි ගරු සභාපතිතුමනි, එමිරේට්ස් ගුවන් සේවයට ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය පවරලා දුන්න වෙලාවේදී විශේෂයෙන්ම කටුනායක ගුවන්තොටුපළට ආව ධර්මසිත් සේනානායක එවකට හිටපු තමුන්නාංශගේ අපේ කෑගල් දිස්ත්‍රික්කේ හිටපු අමාත්‍යතුමාගේ ඇස්වලට කඳුළු ආවා. ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය ලාංඡනය, එයාලංකා කියන ලාංඡනය වෙනස් කරලා ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය ගොඩබාන වෙලාවේදී ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ නව ලාංඡනයත් එක්කල ගොඩ බානකොට එතුමාගේ ඇස්වලට කඳුළු ආවා. ඒ වෙලාවේ ඇත්තටම ලොකු කනගාටුවක් තිබ්බා. මේ ආයතනය පෞද්ගලීකරණය කිරීම, එහෙම නැත්නම් මේ ආයතනය සම්පූර්ණයෙන්ම එමිරේට්ස් ආයතනයට ලබා දීම සම්බන්ධයෙන්. දැන් හුඟ දෙනෙක් කතා කරනවා එමිරේට්ස් ආයතනයට ලබා දීම තුළ ගරු අමාත්‍යතුමනි දැවැන්ත ලාභයක් ලැබුවයි කියලා. හැබැයි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ සේවය කරපු කෙනෙක් හැටියට මම අපිට පැහැදිලිව පෙන්වන්නට පුළුවන් එමිරේට්ස් ආයතනයේ මේ ලාභ පෙන්වුවේ විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ සමහරක් තියෙන වත්කම් විකුණලා. සමහරක් වෙලාවට අපිට මතකයි එක වෙලාවක යාබස් A340 යානා තුනක් විකුණලා ඒ අවුරුද්දේ ලාභ පෙන්වනකොට ඒව තමයි ලාභාංශ හැටියට පෙන්වුවේ. කාටවත් කියන්නට බෑ එමිරේට්ස් ගුවන් සේවය අපිත් එක්ක එකතු වීම තුළින් අපිට යම් යම් විදියට තාක්ෂණික අංශේ යම් යම් දියුණුවන් වලට ලක්ුණා හැබැයි ඒ උඩට අපේ තියෙන ගුවන් ගමන් අපේ තියෙන ඒ අපේ රූට්ස් ටික අපේ තියෙන ගමන් ගත්ත මාර්ග වගේ දේවල් අපි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවේවා එමිරේට්ස් ගුවන් සේවයට අයිති වුණා. ඒ එමිරේට්ස් ගුවන් සේවය පෙන්නුවේ ලාභ හැටියට පෙන්නුවේ ගරු සභාපතිතුමනි ඇත්තටම අපේ තියෙන වත්කම් අපේ තියෙන වත්කම් විකුණලා තමයි. ඊළඟට අපිට මතකයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට මේ නැවත වතාවක් මේ පවරා ගැනීම කරන්නට සිද්ධ වෙච්ච විශාල වශයෙන් හේතු වෙච්ච කරුණු කාරණා රාශියක් තියෙනවා. ඒ වෙලාවේදී අර මම කිව්ව කාරණාව ඒ වෙලාවේ ඒ තියෙන නියම විග්‍රහයත් එක්ක තමයි එතුමා මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ නැවත වතාවක් පවර ගත්තේ. අපි කියන්නේ අපේ ආණ්ඩුව කාලේ මේක අඩුපාඩු සිද්ධ වුණේ නැහැ කියලා අපි කියන්නේ නැහැ. මේක හිටපු සමහර ඉහළ කළමනාකාරීත්වය අය එවකටත් මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ යම් යම් පාඩු ලබන තත්ත්වයන්ට වැඩ කටයුතු කළා. අපිට මතකයි ගරු අමාත්‍යතුමනි මිහින් එයා ගුවන් සේවය ආරම්භ කරනකොට අපේ තිබිච්ච මිහින් එයා ගුවන් සේවය බජට් එයාලයින් එකක් හැටියට පටන් ගන්නකොට අපේ තිබිච්ච සමහරක් අපේ රූට්ස් අපේ තිබිච්ච සමහරක් අපිට තිබිච්ච බහරේන් වගේ තැන් මස්කට් වගේ තැන් ඊළඟට ගත්තාම ඉන්දියාවේ බුද්ධගයාව වර්ණාසිය ඒ වගේම බංග්ලාදේශයේ ඩකා වගේ ඒවා ඒ ගමන් මාර්ග සේරම මිහින් නායකට ලබා දුන්නා. මිහින් නායක හරියාකාරව කරන්න ඕනයි කියලා මිහින් නායකට ලබා දුන්නා. අද වෙනකොට තත්ත්වය තමයි ඒ මිහින් නායක තමුන්නාන්සේ දන්නා තමුන්නාන්සේ ලොකු උමනාවක් තිබ්බා. ආව දවසේ ඉඳලා තමුන්නාන්සේට ලොකු මේක වහන්න නැතුව ඒ අපේම ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ අපේම දේවල් වලින් ගොඩනැගිච්ච මිහින්නා කියන ගුවන් සේවය අපි දැක්කා ලාභ ලැබුවා. හැබැයි ලාභ ලබනකොට අපි දැනගත්ත ශ්‍රී ලංකන් නෑවන්ලයින් එකේ තිබේවා තමයි මිහින්ද ආයකට ලබා දුන්නේ. හැබැයි අපි දැක්කා ඒ ලාභ ලබන තත්ත්වයේ ඇති වෙගෙන ආව මිහින්නා ගුවන් සේවය ඉතාමත් ඉක්මනට විකුණලා දාන්න. එහෙම නැත්නම් ඉතාමත් ඉක්මනට ඉවර කරන්න. ඒ නමේ ප්‍රශ්නයක් නිසා හරි තමුන්නාන්සේට ලොකු උමනාවක් තිබ්බා. හැබැයි අද අපිට කනගාටු ගරු ඇමතුමනි අද අලුත් ගුවන් යානයක් එයා ඒෂියා කියලා ගුවන් යානයකට තමුන්නාන්සේලා මේ තියෙන රූට්ස් ටික මිහින් නායකට අපි දුන්න රූට්ස් ටික එහෙම නැත්නම් අපේ තිබින්න මේ ළඟ ළඟ දුවන ඒ ගමනාන්ත ටික ආයෙ ලබා දෙන්න යනවා කියන කාරණාවක් මතුවලා තියෙනවා. අපිට ආරංචි වෙලා තියෙනවා පහුගිය දවසක අරලියගහ මන්දිරයට ගෙනල්ලා අපේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා මේ සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරා කියලා. අපි අහන්න කැමති ඇයි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයට මේ වෙනත් සමාගමකට එයා ඒෂියා කියලා අලුත් සමාගමකට මේ තියෙන මිහින්නායක අපි මිහින්නායක වැහුවා නම් මිහින්නායක කරපු කාර්යයම කරන්න තවත් පෞද්ගලික අංශයකට මේක ලබා දෙන්නේ නැයි කියන කාරණාව මම මේ වෙලාවේදී ගරු ඇමතුමනි මම අහන්න කැමතියි. මේකේ මොකද්ද තියෙන තමුන්නාන්සේ මොකද්ද තියෙන ඒ යථාර්ථය මේ සම්බන්ධයෙන් කියලා මම මේ වෙලාවේදී විශේෂයෙන්ම ගරු ඇමතුමනි අහන්න කැමතියි. ඒ වගේම තමයි ගරු ඇමතුමනි අද වෙනකොට ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය අර මම කියගෙන ආව කාරණාව මොකද මගේ කෙටි කාලයත් එක්කලා මගේ මේ කතාව කරන්න ගරු අමාත්‍යතුමනි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ ඊළඟ පාඩුව තමයි අපි ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ හැමදාමත් ලෝකේ ඉංජිනේරු තාක්ෂණයේ ලෝකේ අනිකුත් ගුවන් සේවාවලට ලබා දුන්නා. ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය තුළ ඉංජිනේරු තාක්ෂණයේ විශේෂයෙන්ම අපේ අර සී චෙක් කියලා විශේෂයෙන්ම ගත්තාම අපේ මේන්ටේනන් සම්බන්ධයෙන් ඒ කියන්නේ ගුවන් යාන ගුවන් සේවාවල ගුවන් යාන අපේ ගුවන් තොටුපළට ඇවිල්ලා ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ ඉංජිනේරු කාර්ය මණ්ඩලයේ විසින් ඒවල තියෙන යම් යම් තාක්ෂණික අඩුපාඩු සකස් කරලා දීලා එහෙම නැත්නම් ඒව මේන්ටේන් කරලා හරියට ඒ සී චෙක්ස් වගේ දේවල් කරන්න ඒ කරන්න අපිට තිබ්බා ලයිසන් එකක් ගරු සභාපතිතුමනි. ඒ ලයිසන් එක ගරු සභාපතිතුමනි අද වෙනකොට අපි ඒ ලයිසන් එක ෆේල් වෙලා තියෙනවා. ඒ ලයිසන් එක ඉයාස කියන ලයිසන් එක ඒ ඔඩිට් එක අපි ෆේල් වුණා. තමුන්නාන්සේලා ලක්ෂ 40-50 දීලා ලොකු කළමනාකාරවරු අරගෙන අද වෙනකොට මේකේ ප්‍රධාන නිලධාරීන්ගේ ඉඳලා සභාපතිගේ ඉඳලා ප්‍රධාන නිලධාරී සියලු දෙනාම ගත්තොත් මං හිතන්නේ 100ක් විතර පිටිසල් ලක්ෂ 30-40 ලක්ෂ 10-15 උඩ පඩි නඩි ගන්නවා. අද මේ ඉංජිනේරු අංශයේ CTO ට චීෆ් ටෙක්නිකල් ඔෆිසර් ලක්ෂ 40ක් විතර ගෙවනවා. හැබැයි අද වෙනකොට අවුරුදු ගණනාවක් තිස්සේ ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ ලාභ ලැබපු මේ ඉංජිනේරු පහසුකම් සැපීම කියන එක ඉංජිනේරු ඒ කියන්නේ අවශ්‍ය කරන පහසුකම් වෙන ගුවන් සේවවලට සපයන ලයිසන් එක ලබා ගැනීමේ තිබිච්ච පරීක්ෂණ අසමත් වෙලා තියෙනවා. දැන් අලුතෙන් ආව ආයත ඔඩිට් එකක් මට ආරංචි විදියට තවත් වැරදි 30ක් විතර ඒ අය මතු කරලා දිනවා. මම හිතන්නේ මේ පාරවත් අමුණුහන්සලට ඊයාස කියන ලයිසන් එක හම්බෙයි කියලා. ගුවන් සේවය පාඩු පිට පාඩු ලබනකොට මේ රටේ මහ ජනතාවගේ මුදල් දවැන්ත විදියට ගුවන් සේවය තුළ නාස්ති වෙනකොට ගරු සභාපතිතුමනි මේ වගේ ගුවන් සේවයේ ලාභ ලබන අංශවල මේ වගේ දේවල් මං හිතන්නේ දවැන්ත පඩි නඩි ගන්නා ඉඳගෙන මේවා විනාශ මුඛයට ගෙනියනවා නම් මං හිතන්නේ ගරු ඇමතිතුමනි මේක ඉතාමත් ඛේදජනක තත්ත්වයක්. ඊළඟට ගරු ඇමතිතුමනි අපි දැක්කා මේකට අර විමල් රත්නායක මන්ත්‍රීතුමත් කතා කරපු විදියට මේකට ගෙනල්ලා තියෙනවා CEO කෙනෙක්. මේ ගෙනල්ලා තියෙන්නේ තමුන්නාංශලගේ රජයේ ප්‍රධාන ආර්ථික උපදේශක චරිත රත්නත් මහත්තයාගේ සහෝදරෙක් ගෙනල්ලා තියෙන්නේ සුරේන් රත්නත්. එමිරේට්ස් ගුවන් සේවයේ ගුවන් නියමුවෙක් හැටියට වැඩ කරපු කෙනෙක්. ලක්ෂ 40ක 50ක 60ක 70ක විතර පැකේජ් එකක් දීලා 7 මිලියන් විතර පැකේජ් එකක් දීලා දැන් මෙයාව ගෙනල්ලා මෙයා තුලින් අපි බලාපොරොත්තු වුණේ තමුන්හන්සලා බලාපොරොත්තු වෙන්නේ නැති ක්‍රමවත් ගුවන් සේවයක් පවත්වාගෙන යන්නේ. නමුත් අද එයා මේක දැවැන්ත දූෂණයකට විනාශයකට ලක් කරලා තියෙනවා. කරු සභාපතිතුමනි කියන්න කඩගාටුයි. එයා එයාගේ ලයිසන්ස් රිනියු කරගන්න. එහෙම නැත්නම් එයාගේ එයා ඇත්තටම ගිනාවේ කළමනාකාරීත්වයට නම් එයා කළමනාකාරීත්වය වැඩේ කරගෙන ඉන්න ඕන. එයා තමන්ගේ ගුවන් නියමු කාර්ය එහෙම නැත්නම් ලයිසන්ස් වැඩි දියුණු කරගන්න වෙනම ඇමරිකන් ඩොලර් 50,000ක් විතර මුදලක් වියදම් කරලා වෙන ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ එයාගේ තත්ත්වයන් වැඩි දියුණු කරගන්න. නැත්නම් එයා ගුවන් නියමුවෙක් හැටියට ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයත් එක්කලා සම්බන්ධෙන්න වැඩපිළිවෙලකට ගියා. අද ඒ වැඩපිළිවෙල අපේ ගුවන් නියමුවන්ගේ සංගමයේ විසින් මේක මතු කරපුවාම මේ විරෝධයත් එක්කලා එයාට ඒ වැඩේ අකුල ගන්න සිද්ධ වුණා. හැබැයි අද අපි කතා කරනවා මහජන දේපල ගරු සභාපතිතුමනි මහජන දේපල මේ අවභාවිතා කරපු අය එහෙම නැත්නම් පොදු දේපල අවභාවිතා කරපු අය හිරේ දාන්න ඕනයි කියලා මේ වගේ නිලධාරි ගෙනල්ලා කොමිසම් ඉදිරියට ගෙනල්ලා වැරදි කාර්යය කරලා හිරේ දාන්න ඕන. ඇමරිකන් ඩොලර් 50,000ක් විතර අද ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයට ගරු ඇමතිතුමනි අද පාඩු කරලා තිනවා. එහෙමනම් මේ වගේ නිලධාරි ගැන තමුන්නාංශලා අඩු ගානේ මං හිතන්නේ වග කියන්න ඕන ගරු ඇමතිතුමනි. මම තමුන්නාංශකින් ඒ සම්බන්ධයෙන් පිළිතුරක් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ගත්තහම අද අපිට මතකයි පහුගිය කාලේ ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ එයාබස් A330 ගුවන් යාන තිබ්බා. එයාබස් A330 ගුවන් යාන තුනක් මේ නිලධාරියා විසින්ම ගිහිල්ලා ලීස් එක දික් කර ගන්න ගිහිල්ලා දවැන්ත මුදලක් දීලා ලීස් එක දික් කර ගන්න ගියා. තමුන්හන්සේට මතකයි අපි මේවා මේ ඉස්සෙල්ලත් කතා කරා. පකිස්තානයත් එක්කලා වෙනම වැඩසටහනක් අපේ තිබ්බා. අපිට මතකයි තමුන්හන්සේලාගේ මේ රජය ආවට පස්සේ පකිස්තානයත් එක්කලා ගිවිසුමක් අත්සන් කළා. කරච්චි ඉඳලා ලන්ඩන් වලට යන ඒ පකිස්තාන් එයාලයින් එක ගියේ රූට් එක ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය වෙට් ලීස් එකක් දීලා අපේ ක්‍රූ මෙම්බර්ස්ලාව දීලා අපේ ගුවන් සේවකයන්ව අපේ ගුවන් නියමුවන් ඒ සිළු දෙනාම දීලා වෙට් ලීස් එකක් ඇටියට පකිස්තානයත් එක්කලා මේ වැඩේ කරගෙන ගියා. අවසානයේදී මේක සම්පූර්ණයෙන්ම පාඩු වුණා.
ගරු
මන්ත්‍රීතුමා
විනාඩියක් තිබෙනවා.
මට විනාඩි දෙකක් දෙන්න ගරු සභාපතිතුමනි. මේ පාඩු වෙච්ච එක තමයි මේ පාඩු වෙච්ච එක තියෙද්දි ඒකට ඕනයි කියලා තමයි අර එයාබස් A330 යානා තුනක් ලීස් එක දික් කරගන්න එයා වැඩ කටයුතු කරේ. ඒ එයාබස් A330 තුන ලීස් එක දික් කරගන්න ගිය එක තමයි අද ඔස්ට්‍රේලියාවට දාලා තමුන්නාන්සලා සතියට 7 වරක් ඔස්ට්‍රේලියාවට යනවා. අද මිනිස්සු කියන කාරණාවක් තමයි CEOගේ ගෙවල් තියෙන්නේ ඔස්ට්‍රේලියාවේ. එයාට ඔස්ට්‍රේලියාවට යන්න ඕන හින්දායි චෙයාර්මන් ගෙවල් තියෙන්නේ ලන්ඩන් වල. ලන්ඩන් වලට යන්න ඕන හින්දායි ඒ දෙක විතරක් ඉදිරි කරගෙන සංචාරක කර්මාන්තෙට ඇමතිතුමා අද වෙනකොට මේක සීසන් එක මේක ගරු ඇමතිතුමා
මම මන්ත්‍රීතුමනි මම මතක් කරනවා ඒ කාලේ හිටපු චෙයාර්මන්ලා තමයි ගුවන් යාන යන පැත්තට හරවගෙන රවුන්ඩ් සපාරි ගියේ.
ඒ චෙයාර්මන්ලා වැඩි කරත් වැඩි ගරු ඇමතිතුමා ඒ චෙයාර්මන්ලා වැඩි කරත් වැඩි මේ චෙයාර්මන්ලා වැඩි කරත් වැඩි මේ නිලධාරි තමුන්නාංශ බලාගන්න නිලධාරි 25 30ක් විතර දවැන්ත පඩියක් අරගෙන අද දැන් මේ නිලධාරි මේ ඔස්ට්‍රේලියාවට දවස ගානේ යන්න ඕනේ නේ. දවසකාණ යන්න මොකද තියෙන උමනාව මේක මේ සීසන් එකේ සෙනග ඉන්නවා ඒක හරි හැබැයි සීසන් එක නැති වුණාට පස්සේ බලා ගන්න මේක සෙනග නැති වෙනවා අද ලංකා අපි සංචාරක ව්‍යාපාරි මම සංචාරක නියෝජ්‍ය අමාත්‍ය වෙලා හිටියට හිටියේ කරු ගැමතුමා සංචාරක ක්‍රමාන්තයට වැඩියෙන්ම සෙනග ආව යුරෝපේ රටවල් වල ජර්මනිය ප්‍රංශය මේ කියන යුරෝපේ රටවල් වලට අද එක ගුවන් සේවයක් එක ගුවන් ගමනක්වත් නැහැ. අඩුම ගානේ සම්මුන්නාන්සලට ජර්මනියට ගුවන් ගමනක් ඉතුරු කරන්න තිබ්බා. අද ලන්ඩන් වලට ඉතුරු කරලා තියෙනවා. මිනිස්සු කියන්නේ ලන්ඩන් වල චෙයාර්මන් ගෙදර තියෙන හින්දා ලන්ඩන් වලට ඉතුරු කරලා CEO ගෙදර ඔස්ට්‍රේලියාවේ තියෙන හින්දා ඔස්ට්‍රේලියාවට දහත් පාරක් යනවා කියලා තමයි අද මහ ජනතාවගේ මතය වෙලා තියෙන්නේ. ගරු සභාපතිතුමනි කවුරු වැරදි කරත් වැරදි. හැබැයි අපි එකක් කියන්නට ඕන. අද තමුන්නාන්සලා මේ ඇවිල්ලා මේ කියන කාරණාව අද මේ දවන්ත කරන විනාශ
මන්තුමා කාලේ අවසానයි
අවසాన කරනවා සභාපතිතුමනි මේක මං හිතන්නේ ලොකු වගකීමක් ගරු ඇමතුමා මම හිතන්නේ මේක මේ කීප දෙනෙක්ගේ ඌමනාවට අද මම දැක්ක මෙතනට ඇවිල්ලා මනෝතිත්ත වැල්ලත් එක්ක ඇවිල්ලා මුදල් ඇමතුමා කියනවා මේක ප්‍රතිව්‍යුහගත කරනවා කියලා මේ ගුවන් සේවය ප්‍රතිව්‍යුහගත කරනවා කියලා ප්‍රතිව්‍යුහගත කරන් ඉස්සලා මේ ඉන්න හොර නිලධාරි අයින් කරලා දාන්න මේ ඉන්න හොර නිලධාරි තම් මේ එක එක්කෙනාගේ ඌමනා එපාකම් සපුරන යාළුකම් වලට ගෙනල්ලා තවත් මේක විනාශ කරන රෙදි අඳගෙන ඉන්නවා නම් ඉස්කෝල වලට ගිහිල්ලා දෙනවා නම් මෙතන ඉන්නවා නම් මම කියනවා අයින් වෙන්න කියලා මේගොල්ලෝ අයින් වෙන්න ඕන ඇත්තටම ලැජ්ජාවක් තියෙනම නම් අයින් වෙන්න ඕන මේ නිලධාරි අද බොළු ගුවන් සේවයේ ඉන්න සියලුම සේවකයෝ තලකිරලා ඉන්නවා රටක් හැටියට මම හිතනවා තමුන්නාන්සේට කොන්ද දිනවයි කියලා. අපි තමුන්නාන්සේට ගරු කරන ඇමතිවරේ. අපි හිතනවා තමුන්නාන්සේ හොරගම් කරන්න නැති ඇමතිවරේ කියලා. තව නියෝජ්‍ය ඇමතිතුමාත් එහෙමයි. මම හිතනවා තමුන්නාන්සේට මේකේ ශක්තිය දෙනවා කියලා. මේ ගුවන් සේවය දැන්වත් පහුගිය කරපු වැරදි අමතක කරන්න. ඒවත් වැරදි නම් වැරදි තමයි. හැබැයි අද වෙනකොට මේ ගුවන් සේවය අඩුම ගානේ මේ රටේ මහ ජනතාවගේ මුදල් වලින් තියෙන මේ ගුවන් සේවය මේ අපි කියනවා වැරදි කොවිසමක් දාලා හරි
අමාත්‍යංශයේ ගැන කතා කරනකොට විශේෂයෙන්ම අපි එතුමාට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ වගේම එතුමගේ ඒ රාජ්‍ය ඇමතුමාටත් ඒ අමාත්‍යංශ ලේකම්තුමාටත් විශේෂමයේ කාර්ය මණ්ඩලයටත් අද මේ ආයතන අපි දැක්කා අලාභ ලබන ආයතන තිබ්බා ඒවා ක්‍රමක්‍රමෙන් ලාභ ලබන ආයතන කරා ගෙනීම සඳහා ඒ වගේම මට පෙරත් ඊට පෙරත් මන්ත්‍රීවරු කතා කරා මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ විශේෂයෙන්ම මේ මෙල්බන් ඔස්ට්‍රේලියාවලට යෑමේ ක්‍රමවේදය ගැන කතා කරලා ඒ ගැන විවේචනය කරා. ගරු මන්ත්‍රීතුමනි මෙම ක්‍රමවේදය නැත්තම් මෙල්බන් වලට යන්න ඕනයි කියන එක ඒකට පරීක්ෂණය කරේ විශේෂයෙන්ම ඒ වාණිජ අංශය ශ්‍රී ලංකන් මේ සමාගමේ තිබෙන වාණිජ අංශය පරීක්ෂණ කරේ තලමරීන් එයාපෝර්ට් එකට නැත්තම් ගුවන් තොටුපළට ගිහිල්ලා විශේෂයෙන්ම බැලුවා ලංකාවට එන කී දෙනෙක් මාසෙකට ලංකාවට එනවද කියන එක මගින් ලංකාවට එනවද කියලා සමීක්ෂණයක් කරලා තමයි ඒ නිගමනයට ගියේ. ගිහින් මේ විදිහට ගුවන් යානයක් යොදවන්න කටයුතු කරේ. ඒ වගේම අපි දන්නවා විශේෂයෙන්ම ගරු මන්ත්‍රීතුමනි එයා ලංකා එක ගැන කතා කරනකොට අපි ඒ ලාභ ලැබපු ආයතනයේ විශේෂයෙන්ම 2005 එදා මේ පාලනය කරපු නායකයාට අවශ්‍ය පරිදි එහෙම නැත්නම් ඒ ගුවන් සමාගමේ හිටපු සභාපතිවරයාට ඕන පරිදි විශාල වෙනස්කම් කරා. ඊළඟට කිසිම දෙයක් හොයන්නේ නැතුව බලන්නේ නැතුව මේ රටට A350-900 කියන යානේ දීර්ඝ ගමන් යන්න ඕනයි කියලා පැය 14ක් විතර ගමන් කරන්න ඕනයි කියලා හිතාගෙන මේ යාන 12ක් ගන්න බදු වශයෙන් ගන්න කටයුතු කරා. ඒ තුලින් අපේ රටට ඒ වගේම සමාගමට විශාල අලාභයකට මුහුණ පාන්න සිදු වුණා. ඉතින් ඒ මේවා ගැන කවුරුත් හිතියේ නැහැ. ඊළඟට විශේෂයෙන්ම මෙම ආසියාන්ත්‍ර මිලදී ගන්නකොට හරි එහෙම නැත්නම් බදු ක්‍රමයට ගන්නකොට අපි දන්නා වෙනම යානයක් හදලා දුන්නා රටේ නායකට යන්න සුපෝගේ බබෝගේ විදිහට ඇඳවල් දාලා නාන්න පුළුවන් වෙන විදිහට වෙන ක්‍රමයකට හදලා දුන්නා මේ 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 ගුවන් යානයක් විශේෂයෙන්ම රටේ නායකට යන්න කියලා මේ ඔක්කොම වර්තමාන ආණ්ඩුව ආවන් පස්සේ ඒවා කැන්සල් කරලා නැති කරලා ඊට පස්සේ යාලාභය නැති නැති කරන්න කටයුතු කරා බංකොලොත් කරන්න කටයුතු ඔය කට්ටිය ඊළඟට විශේෂම ඉතින් මේ මේවා කියනකොට අමාරුයි කට්ටියට අහනකොට අද අද විශේෂයෙන්ම අපි දන්නව අපි මේ මේ විශාල විශාල ගුවන් යාන තිබ්බත් ඒ ගුවන් යාන එක්ක අපි අරගෙන අනිකුත් ඈත ප්‍රදේශවල යුරෝපයට වැනි රටවල් වලට යන්න ගියාම තරඟ තරඟකාරීත්වය නෑ නේ නෑ මම නෑ බලන්න මේ ඔබතුමා වාගේ මේ කොහෙලා බලන්නකෝ කොහෙලා බලන්න
වෙන බලන්න එක වෙන කතාවක් වෙන
කතාවක් කොහෙලා බලන්න මේ ඔබතුමා ගෑනු
මන්තුමා කතා කරන්න
ප්‍රශ්නයක් හරි ඊළඟට ඊළඟට අපි විශේෂයෙන්ම බලාගෙන යනකොට මේ දීර්ඝ ඒ දුර තියෙන අපි යුරෝප රටවල් දිහා බලපුවාම විශේෂයෙන්ම ඒ ඒ රටවල් වලට යන අනික් ගුවන් සමාගම් තිබ්බා එමිරේට්ස් ඒ වගේම කටාය ඒ වගේ විශාල සමාගම් තිබ්බා ඒවත් එක්ක අපට විශේෂයෙන්ම හැප්පෙන්න කරන්න බැරි හින්දා තමයි විශේෂයෙන්ම අද අපි දන්නවා මේ ආසියා දකුණු ආසියාවේ තිබෙන රටවල් වලට යන්න විශේෂයෙන්ම මේ ගුවන් යාන යන්න කටයුතු කරගෙන ගිහින් ඒ රූට්ස් වලට යන්න කටයුතු කරගෙන ගිහින් තිබෙන්නේ ඊළඟ මේ මේ රීජන් එක නැත්තම් මේ කලාපේ හොඳ ශක්තිමත් ගුවන් සමාගමක් කරන්න තමයි අපි ගරු ඇමතුමත් විශේෂයෙන්ම මේ වර්තමාන ආණ්ඩුව කටයුතු කරන්නේ ඊළඟට විශේෂයෙන්ම අපි දන්නවා මට පෙර කතා කරපු මන්තුමා කිව්වා මිහින් නායක ගැන මිහින් නායක ගැන කතා කරනකොට ගරු මන්ත්‍රීතුමනි අපි මත ඔළුවේ තියා ගන්න ඕනේ එදා මේ දේ කරේ 2006 ඔක්තෝබර් 27 වෙනිදා තුන් දෙනෙක් එකතු වෙලා තමයි මේ මොකද්ද අපි ඉන්න මම කතා කරලි වෙනකන් අයි අපිට කතා කරන්න බැරිද
ඔව්
කියලා අලුත් ගුවන් සේවයකට මේ ගුවන් ගමන් සේරම ටික දෙන්න යනවා කියන එක තමුන්වන්සේ දන්නවද කෙලින් කියන අවුලේ ගහ මන්දිරය ඇතුලේ සාකච්ඡා කරනවා
එහෙම දෙන්නේ නැහැ කවුද කියන්නේ ඊළඟට අද අද විශේෂයෙන්ම මේම මිහින් නායක ගැන දිහා බලපුවම කවුද එදා ඒ අධ්‍යක්ෂක මණ්ඩලයේ හිටියේ සජින්වාස් ගුණවර්ධන හිටපු මන්ත්‍රීවරයා ඒ වගේම ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ඊළඟට අපි දන්නවා ඊළඟට එයාර්ෆෝස් එකේ හිටපු කපිතාන් මේ කවුද එයාර්ෆෝස් එකේ හිටපු රොහන් ගුණතිලක මැතිතුමා තමයි හිටියේ ඉතින් මේ අය අරගෙන හදාගෙන ගිය මෙම මිහින්නයා ගුවන් සමාගම වැඩ කරගෙන ගියාම පළවෙනි පාර ඉඳන් විශාල පාඩුවක් ලැබුවා. ඒ පාඩුව මකන්න තවත් මුදල් ඒ මේ ගෙනියන්න කටයුතු කරා ඒ වුණාට ඒත් පාඩු ලැබුණ නිසා තමයි නැවත ඒ සියලුම දේම ශ්‍රී ලංකන් න්‍යාය සමාගමට අරන් කටයුතු කරන්න කටයුතු කළා තිබෙන්නේ. ඒ වගේම අද අපි මෙම විශේෂයෙන්ම අමාත්‍යාංශය ගැන කතා කරනකොට අපි දන්නවා පාඩු ලැබපු ආයතන අනිත් පැත්ත හරවලා ගරු අමතුමාගේ නායකත්වෙන් ලාභ ලබන ආයතන හැටියට පත් කළා තිබෙනවා. විශේෂයෙන්ම හලාවතු වතු සමාගම කුරුණෑගල වතු සමාගම වැනි දේවල් ඒ විදිහට ක්‍රියා කරගෙන ගිහින් තියෙනවා.
අර මන්තුමා තව විනාඩියයි තිබෙන්නේ.
ඊළඟට අපි විශේෂයෙන්ම කියන්න ඕනේ එදා හලාවතු වතු වැවිලි සමාගම දිහා බලපුවාම එදා නිලධාරීන්ට කටයුතු කරන්න අවශ්‍යතාවයක් ලැබුණේ නැහැ. දේශපාලන බලපෑම් හැමතැනින්ම තිබ්බා. තුවක්කු පෙන්නලා දේශපාලඥයෝ එදා ඇවිල්ලා එදා ආණ්ඩු කරපු අය පොල් පටවගෙන ලොරි ගානේ අරගෙන ඒ කට්ටියගේ අයට අරන් යන්න කටයුතු කරා. ඒ වගේ විශාල වශයෙන් නිලධාරීන් දුක් විඳා ඒ වගේම භීෂණයට මුහුණ දුන්නා. මේවා අපි මතක් කරන්න ඕනේ. අද කිසිම දේශපාලන ඇඟිලි ගැකිසීමකින් තොරව මේ කර්තව්‍ය කරගෙන යනවා. ඉතින් අපි ඒවට මෙම ආණ්ඩුවටත් මෙම අමාත්‍යාංශයට විශේෂයෙන් අපේ ඇමතුමාටත් අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ඊළඟට අපි දන්නවා විශේෂයෙන්ම මේ කජු සංස්ථාව දිහා බලපුවාම අද කජු සංස්ථාවේ විශාල සංවර්ධනයක් ඇති වීගෙන තිබෙනවා. යුද්ධය නිසා අපි දන්නවා කජු සංසාවට තිබ්බ ඉඩංවල ඒ සංවර්ධනයන් එහෙම නැත්තම් ඒ වගාවන් කරන්න බැරි වෙලා තිබෙනවා. හැබැයි අද මන්ත්‍රීවරුනි මන්ත්‍රීතුමනි ඒ සංවර්ධනයන් ඇති වීගෙන ගිහින් විශේෂයෙන්ම අපි දන්නවා සෑම තැනම අපේ මේ කජු සංස්ථාවේ කජු ලබා ගැනීමේ ඒ අවුට්ලට්ස් ලබා දීලා තිනවා. විශේෂයෙන්ම සංචාරක කර්මාන්තයත් එක්ක මේ දේ ගිහින් විශාල වර්ධනයක් ඇති වෙලා තිබෙනවා. එම නිසා ගරු මුලාසනුට මන්ත්‍රීතුමනි
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
අද තමුන්නාන්සලා මට මේ කාලේ තමුන්නාන්සේ මට මේ කාලේ ලබා දුන්න ගැන ස්තුතිවන්ත වෙමින් මගේ වචන සොප අවසන් කරනවා.
ස්තුතියි ගරු ඩග්ලස් දේවානන්ද මහත්මයා.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் கைத்தொழில் வணிக அலுவல்கள், கிராமிய பொருளாதார அலுவல்கள், அரச தொழில் முயற்சிகள், அபிவிருத்தி ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பிலான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கியமையிட்டு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நாட்டில் கைத்தொழில் துறை சார்ந்த வளர்ச்சி தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. எமது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தமட்டில் யுத்தத்திற்கு முன்பிருந்த பல்வேறு தொழில் முயற்சிகள் தற்போதைய நிலையில் முன்னெடுக்கப்படாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அரச கைத்தொழில் சார்ந்த முயற்சிகளைப் போன்றே அக்காலகட்டத்தில் தனியார் மற்றும் மனை சார்ந்த கைத்தொழில் துறைகளும் போதிய வளர்ச்சியினை எமது பகுதிகளில் கொண்டிருந்தன. இன்று அவை அனைத்துமே மீள கட்டியெழுப்பப்படாத நிலையே காணப்படுகின்றது. இத்தகைய நிலையானது எமது பகுதிகளில் பொருளாதார ஈட்டல்களையும் குறைத்துள்ளதுடன் வேலைவாய்ப்புகளும் அதிகம் வாய்ப்பளிக்காத நிலையினை ஏற்படுத்தி எமது மக்களை வறுமைக்குள் தள்ளிவிட்டுள்ளது. எமது நாட்டில் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நுகர்வு தளம், முதலீட்டு தளம் என்பவற்றில் போதிய அளவு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதும் அதனால் உருவான திடீர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒருபுறம் சுமார் 30 வருட காலங்கள் முடக்கப்பட்டிருந்த அத்தியாவசிய தேவைகளுக்கான கேள்வியல் அதிகரித்தும் அதற்கு புறம்பான ஏனிய பொருட்களுக்கான தேவையானது மிகைப்படுத்தப்பட்டதுமான ஒரு நுகர்வு தளம் வளர்ச்சி பெற்றிருந்தது. நீண்ட காலமாக கவனத்தில் கொள்ளப்படாதிருந்த பகுதிய கட்டுமானங்களின் மேம்பாடுகள், வெளி மாவட்டங்களுக்கான தரை போக்குவரத்து விஸ்தீரணம் பெற்றமை, மின்சார வசதிகள் 24 மணித்தியான நேரமும் உறுதிப்படுத்தப்பட்டமை, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் போன்ற காரணிகள் இந்த நுகர்வு தளத்தை விஸ்தீரணப்படுத்துவதாக அமைந்தன. அதே நேரம் இழந்தவற்றை மீள சேகரித்து கொள்வதும் ஏனிய தேவைகளை ஈட்டிக்கொள்வதும் எமது நுகர்வோரின் எண்ணப்பாடாகவும் அமைந்திருந்தன. இதன் காரணமாக இந்த நுகர்வு தேவையை அடிப்படையாக கொண்டு வர்த்தக செய்கைகள் திடீர் வளர்ச்சி பெற ஆரம்பித்தன. இதில் அப்பகுதி வர்த்தகர்கள் நேரடியாகவும் அப்பகுதி சாராத வர்த்தகர்கள் மறைமுகமாகவும் தமது விநியோக தளத்தை அப்பகுதி வர்த்தகர்கள் ஊடாகவும் மேற்கொண்டிருந்தனர். இதனூடாக இந்த இரண்டு தரப்பினரும் அங்கு வளர்ச்சி பெற்றிருந்த திடீர் பொருளாதார சந்தையின் பயன்களை பெற்று வந்தனர். எனினும் இந்த நுகர்வு அலையானது நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. இந்த நிலையில் நுகர்வு தேவைகளின் படிப்படியான வீழ்ச்சி காரணமாக எமது வர்த்தக பொருளாதாரமும் வீழ்ச்சி காண ஆரம்பித்து விட்டது. இந்த வீழ்ச்சியானது தற்காலிகமானது என எதிர்பார்த்து அரச வங்கிகளின் ஊடாக கடன் பெற்று கையிருப்புகளை குறைவில் வைக்காது அதன் மிகை களஞ்சியத்தை பேணியவர்களும் இதற்கென அரச வங்கிகள் கடன்களை மறுத்த நிலையில் வேறு நிதி மூல நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்று மிகையான வட்டியை செலுத்த இயலாது போனவர்களும் மேற்படி பொருளாதார வீழ்ச்சி மீள வளர்ச்சி பெறாத நிலையில் மிகுந்த பாதிப்புகளுக்கு உட்பட்ட ஒரு நிலையே வடக்கு மாகாணத்தில் நிலைத்து காணப்படுகின்றது என்பதை இந்த சபையின் அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இவ்வாறொரு பின்னணியிலிருந்துதான் வடக்கு மாகாணத்தில் ஒரு பொருளாதார துறையை மீள கட்டியெழுப்ப வேண்டியிருக்கின்றது. இந்த முயற்சியில் கைத்தொழில் மற்றும் வாணிபத்துறை அமைச்சின் தேவையானது மிகவும் அத்தியாவசியமாகிறது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது ஏற்படுத்தப்பட வேண்டிய பொருளாதார ஈட்டு நடவடிக்கைகள் உள்ளூர் வளங்களையும் பயன்படுத்தியதான உள்ளூர் விற்பனை சந்தையை மாத்திரம் நம்பியிராது தொழில் முயற்சிகளாகவே அமைய வேண்டும் என்பதை அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த வகையில் தற்போது மீள செயல்படுத்தப்படாதிருக்கும் காங்கேசந்துறை சீமந்த தொழிற்சாலையினை மீள ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பில் ஆராய முடியும். இந்த சீமந்த தொழிற்சாலையில் சேதமாகாத நிலையில் பெருமதிமிக்க உபகரணங்கள் பல இருந்தும் அவை தற்போது அங்கு இல்லை என்றே அறிய முடிகின்றது. அதாவது ஒரு தேசிய அநியாயமே அங்கு நிகழ்த்தி முடிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. தற்போதைய நிலையில் ஒரு பெரிய தொழில்துறையாக மேற்படி சீமந்து தொழிற்சாலையை மீள உருவாக்க இயலாவிட்டாலும் அதனை சீமந்து பொதியிடல் பணிகளுக்கென ஓர் ஆரம்ப ஏற்பாடாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளேனும் மேற்கொள்ள முடிந்தால் அது எமது மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும். அதேபோன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலையினை மீள செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையினையும் தற்போதைய நவீன சந்தை கேள்விகளுக்கு அமைவாக நவீனமயமாக்கப்பட்டு செயல்படுத்த முடியும். மேற்படி தொழிற்சாலைகளை தனியார் முதலீடுகளுடன் இணைந்த அரச தொழில் முயற்சிகளாக முன்னெடுக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருப்பின் அவை மேலும் பயனுள்ளதாக அமையக்கூடும். ஏனெனில் பல அரச தொழில் நிறுவனங்கள் நட்டத்தால் இயங்கி வருகின்ற நிலையில் தனியார் துறையுடனான கூட்டு முயற்சிகள் நட்டத்தினை நோக்கிய வழிகளுக்கு செல்லவிடாத நிலைமைகளே காணப்படுகின்றன. இதைவிட தனியார் கைத்தொழில் முயற்சிகளும் யுத்தத்திற்கு முந்தைய காலங்களில் எமது பகுதிகளில் மிகவும் முன்னேற்றகரமான வகையில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக அல்லப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை, நீர்வேலி பூட்டு தொழிற்சாலை மற்றும் கண்ணாடி தொழிற்சாலை, நாவல்குழி இறால் தொழிற்சாலை, அரியாலை ஆணி தொழிற்சாலை, சவுர்க்கார தொழிற்சாலை, பெனியன் தொழிற்சாலை, பாதணி தொழிற்சாலை, தும்பு தொழிற்சாலை என பல தொழில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேலும் வெள்ளை பண்டத்தெரிப்பு மற்றும் புத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மின்தறி உற்பத்திகள் வலுவானதொரு பொருளாதார ஈட்டலுக்கு வழிவகுத்திருந்ததுடன் தரமான துணி வகைகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. இவற்றிற்கான சந்தை வாய்ப்புகள் வடக்கில் மட்டுமல்லாது தென்பகுதிகளிலும் சிறப்பானதாகவே செயல்பட்டு வந்திருந்தன. இத்தகைய தொழில்துறைகளையும் இனங்கண்டு மீள செயல்படுத்துவதனூடாக எமது பகுதிகளில் அதிகரித்துள்ள தொழில் வாய்ப்பின்மையையும் வறுமையினையும் குறைப்பதற்கு வழிகோலும் என்பதால் கௌரவ அமைச்சர் ரிசாத் பதுடீன் அவர்கள் இது குறித்த உரிய நடவடிக்கைகளை எடுப்பார் என நம்புகின்றேன். அதே நேரம் கடந்த காலங்களில் நாம் இவ்வாறான பல தொழில்துறைகளை மீள புனரமைத்து அவற்றை ஊக்குவித்திருந்தோம். அந்த வகையில் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை, அல்லாரை தும்பு தொழிற்சாலை, நீர்வேலி இரும்புசார் உபகரணங்கள் உற்பத்தி தொழிற்சாலை, வதிரி பாதணி தொழிற்சாலை, சங்கானை பெட்ரிக் தொழிற்சாலை போன்ற தொழில் முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவையாகும். அதே நேரம் கடந்த காலங்களில் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டையை நாம் மீள புனரமைத்து புதிய தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதனையும் மேலும் முன்னேற்றத்தக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டையின் மேம்பாட்டிற்கென 100 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. அதே நேரம் வவுனியா கைத்தொழிற்பேட்டையை அபிவிருத்தி செய்து அதனையும் பலமிக்க ஒரு கைத்தொழிற்பேட்டையாக மாற்றியமைப்பதற்கும் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட ஏனைய மாகாணங்களிலும் புதிய கைத்தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே நேரம் எமது நாட்டின் பாரம்பரிய தொழில்துறைகள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக 100 வருடங்கள் பழமையான மட்பாண்ட கைத்தொழிலில் எமது மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வடக்கை பொறுத்தவரையிலும் இந்த மட்பாண்ட கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் பெருவாரியாக காணப்படுகின்றனர். அதேபோன்று நாடாளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய கைத்தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொழிலாளர்கள் மோங்கொடுக்கின்ற முக்கிய பிரச்சனைகளாக மூலப்பொருள் தட்டுப்பாடு, உரிய சந்தை வாய்ப்புகளின்மை போன்ற விடயங்களே காணப்படுகின்றன. எனவே இத்துறை தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் அவதானம் செலுத்துவார் என நம்புகின்றேன். அதே நேரம் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனைகளில் ஆர்வமின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் சேதன முறையில் அழிவடையக்கூடிய மூலப்பொருட்களின் உற்பத்திகள் தொடர்பிலான ஆர்வமூட்டல்களுக்கு என 75 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்துறையில் பனைவளம் சார்ந்த உற்பத்திகளையும் இணைத்து கொண்டு அத்துறை சார்ந்த உற்பத்தி முயற்சியாளர்களை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார் என நம்புகின்றேன். அதேபோன்று நவீன தொழில்நுட்ப சந்தையின் கேள்விகளுக்கேற்ப மென்பொருள் உற்பத்தி கிராமங்களை அமைக்கும் ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்க முடியும் என நம்புகின்றேன். இவ்விடயம் பற்றி நான் தொடர்ந்து சுட்டி காட்டி வருகின்றேன். குறிப்பாக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்ற இளைஞர் யுவதிகள் மிக அதிகமாக காணப்படுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளடங்கலாக இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியும். இது தொடர்பிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது அவதானத்தை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வணிக அமைச்சு தொடர்பில் சில கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு எண்ணுகின்றேன். அண்மை காலமாக எமது வணிக அமைச்சு தொடர்பிலேயே எமது நாட்டு மக்களது மொத்த அவதானமும் செலுத்தப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் பொருட்களின் விலையேற்றங்கள். அதில் முக்கிய இடத்தை அரிசியும் தேங்காயுமே பிடித்து கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பிரதான உணவுண்டு. ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையில் மரவள்ளிக்கிழங்கு, சோளம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்பன நாட்டு பிரதான உணவு வகைகளாக கொல்லப்பட்டு வரும் நிலையில் அப்பொருட்களை குறைந்த விலையில் அந்நாட்டு மக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஷ்ய நாட்டு மக்களது பிரதான உணவாக உருளைக்கிழங்கு, மாமிச வகைகள் என்பன குறைந்த விலையில் பொதுமக்களால் கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் மாமிசமே பிரதான உணவு என்பதால் கோழி இறைச்சி குறைந்த விலையில் அந்நாட்டு பொதுமக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அந்த நாடுகளில் காணப்படுகின்றன. ஆனால் எமது நாட்டின் பிரதான உணவாகிய அரிசியை எமது சாதாரண பொதுமக்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது. எமது நாட்டினை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள் தங்களது அன்றாட உணவு தேவைகளுக்கான உணவுப் பொருட்களை நாளாந்தம் வாங்கும் வகையிலான பொருளாதார நிலைமையிலேயே இருந்து வருகின்றனர். இன்று சாதாரண ஒரு கடையில் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 98 ரூபாய், நாட்டரிசி 1 கிலோ 110 ரூபாய், வெள்ளை அரிசி 1 கிலோ 95 ரூபாய், கீரி சம்பா அரிசி 1 கிலோ 140 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரையில், சம்பா அரிசி 1 கிலோ 115 ரூபாய் என்கின்ற விலைகளிலேயே விற்கப்படுகின்றன. இதே அரிசி வகைகளின் மொத்த விலையினை பார்க்கின்ற பொழுது புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையங்களில் 1 கிலோ நாட்டரிசி 98 ரூபாய், சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 92 ரூபாய், வெள்ளை அரிசி 1 கிலோ 86 ரூபாய், கீரி சம்பா அரிசி 1 கிலோ 128 ரூபாய், சம்பா அரிசி 1 கிலோ 128 ரூபாய் என விற்கப்படுகின்றன. இந்த விலைகள் நாளுக்கு நாள் மாற்றமடைகின்றன. குறிப்பாக புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையங்களில் 1 கிலோ 98 ரூபாய் என்ற அடிப்படையில் நாட்டரிசியை வாங்குகின்ற சாதாரண கடைக்காரர்கள் அதனை 110 ரூபாய்க்கு விற்கின்றனர். அதுவே எமது பகுதிகளுக்கு வரும்பொழுது போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக 120 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையில் விற்கப்படுகின்ற நிலைமைகளும் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் கடந்த கால யுத்த மடங்களாக பல்வேறு பாதிப்புகளுக்கு உட்பட்டு இன்னமும் அப்பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்காக போராடி வருகின்ற எமது மக்களும் இந்த நாட்டின் தொலைதூரங்களில் இருக்கின்ற பொருளாதார ரீதியில் வளம் குன்றிய மக்களும் சோறு உண்கின்ற உரிமை மறக்கப்பட்டவர்களாக இன்று இந்த நாட்டில் காணப்படுகின்றனர். கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களில் குறைந்த விலைகளில் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக கூறப்பட்டாலும் அதன் மூலமான கொள்வனவுகளை இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களால் செய்து கொள்ள இயலாது. அதே நேரம் அங்கு விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்களின் தரம் தொடர்பில் இந்த நாட்டு மக்களிடையே பல்வேறு விமர்சனங்கள் காலாகாலமாக இருந்து வருகின்றன. மேலும் அனைத்து பொருட்களும் அனைத்து கூட்டுறவு விற்பனை நிலையங்களிலும் கிடைக்காத நிலைமையும் காணப்படுகின்றது. ஒரு தேங்காய் இன்று 120 ரூபாவுக்கு மேலான விலைகளில் விற்கப்படுகின்றன. கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களின் ஊடாக 65 ரூபாவுக்கு தேங்காய் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் அதனை கொள்வனவு செய்கின்ற வாய்ப்பு எமது நாட்டு மக்களில் எத்தனை பேருக்கு கிட்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்மையில் 6 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த வகையில் குறைக்கப்பட்ட விலைகளில் இன்று சாதாரண கடைகளில் அப்பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாதுள்ளது. உருளைக்கிழங்குக்கான இறக்குமதி வரை குறைக்கப்பட்டு எமது உள்ளூர் உருளைக்கிழங்கு செய்கையாளர்களது வயிற்றில் அடித்தது போக எமது மக்களுக்கு நியாயமான எதுவுமே நிகழ்ந்துள்ளதாக தெரியவில்லை. ஒரு பொருளின் விலை குறைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் மற்றொரு பொருளின் விலை அதிகரிக்கின்ற போக்குகளே இந்த நாட்டில் காணப்படுகின்றன. கொழும்பு நுகர்வோர் சுற்றன் அதிகரித்து காணப்படுவதற்கு இதுவே காரணம் என
கூறப்படுகிறது.
பொருட்களின் விலைகள் இந்த நிலையில் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலை நிலைத்திருக்க அப்பொருட்களின் தரம் பற்றி கூற வேண்டியதே இல்லை. எப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதில் கலப்படம் இல்லாத பொருட்களை இனங்காண்பது என்பது அரிதாகவே இருக்கின்றது. கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சு தொடர்பில் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். பல்வேறு இழுவறிகளுக்கு மத்தியில் அமைக்கப்படுமா அமைக்கப்படாதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் சிக்கொன்று இருந்த பொருளாதார வர்த்தக மையமானது இப்போது வவுனியா மதகு வைத்த குளம் பகுதியில் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இந்த பொருளாதார மையத்திற்கு இந்த இடம் எந்தளவுக்கு பொருத்தமானது என்ற கேள்வி எமது விவசாய மக்களிடத்தில் காணப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் தற்போது எமது விவசாய மக்களிடமிருந்து அதிக அளவிலான பணத்தை சுரண்டி வருகின்ற இடைத்தரகர்களிடமிருந்து எமது விவசாய மக்களை காப்பாற்றும் வகையில்
වවුනියාව ආර්ථික මධ්‍යස්ථානයේ හදන්න ගිහිල්ලා අපි විශාල වශයෙන් දුක් විඳා එකක් තමයි ස්ථාන තුනකට මේ ස්ථානය ගෙනිච්චා. එකක් තමයි වවුනියාව බස් නැවතුම්පොළ ඊළඟට අනිතන කොතනද? තාණ්ඩිකුලම් ඕමන්තේට ඒ වගේම අවසානයේ තමයි රිෂාඩ් ඇමතුමා මැදිහත් වෙලා මේ දැන් තියෙන ස්ථානය අපිට ලබා දුන්නේ. ඒක වවුනියාව නගරේ ඉඳලා කිලෝමීටර් ගණන් දුර නෑ. වවුනියාවේ නගරේ සීමාව ඇතුළත තියෙන්නේ. ඒ නිසා ඒකේ ජනතාවට අපහසුතාවයක් ඇති නොවන තත්ත්වෙට තමයි අපි මේ කටයුතු කරලා තියෙන්නේ. ඒත් එක්කම ඔබතුමාට මතක් කරන්න කැමති උතුරු ප්‍රදේශයේ කිලිනොච්චියේ අපි ආර්ථික මධ්‍යස්ථානයක් විවෘත කරලා තියෙනවා දැන්. ඒ තුලනේ දෙමළ ජනතාවට සහනයක් ලබා දෙන්න අවශ්‍ය කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේම තවත් ස්ථානයකට අපි ඉල්ලීමක් කරලා හැබැයි ඔබතුමාලා ওই මැදිහත් වෙන ප්‍රමාණය මේ පළාත් සභාවෙන් අපිට අවශ්‍ය ඉඩකඩම් ලබා දෙන්න මුහුණ දුන්නා නම් ඒ කියන්නේ සහයෝගය ලබා දුන්නා නම් අපිට මීටත් වැඩිය මේ වැඩේ සාර්ථකව කරන්න තිබුණා.
ඔව් නන්දි උංගளுடைய கருத்துக்கு انا அதே நேரத்துல பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த கருத்துக்களை தான் இந்த சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த அரசினால் வவுனியா மாவட்டத்தில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 20 கோடி ரூபாய் முதற்கட்ட நிதி ஒதுக்கீட்டில் அமையப்புறவிருந்த இந்த பொருளாதார மையம் தற்போது 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. மேற்படி பொருளாதார மையத்திற்கு இந்த நிலை ஏற்பட தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளின் சுயலாப மற்றும் மக்கள் நலன்கள் மீது அக்கறையற்ற தன்மையே காரணமாகும். மத்திய அரசாங்கத்தின் இந்த திட்டத்தை அன்றே ஏற்று பொருத்தமான ஒரு இடத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாமே எமது மக்களின் துரவஸ்தவசமாகவே அமைந்து வருகின்றன. மேற்படி பொருளாதார மையத்தின் தற்போதைய நிலை குறித்து கௌரவ அமைச்சர் ஹரிசன் அவர்கள் தனது உரையின் போது தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அவர் அதற்கு முன்பே தன்னுடைய அபிப்பிராயங்களை சொல்லியிருந்தார். மீண்டும் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் மேற்படி பொருளாதார மையத்தின் கட்டுமான பணிகள் வெளிப்படை ஏற்ற தன்மை வெளிப்படையற்ற வகையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றியோ குத்தகை ஒப்பந்தக்காரர் பற்றியோ வெளிப்படத்தன்மையற்ற வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவ்வாறு அமைக்கப்படுகின்ற பொருளாதார மையத்தினால் தமக்குரிய பயன் கிட்டுமா என்ற சந்தேகம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது விவசாய மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்தும் கௌரவம் தனது உரையின் போது வெளிப்படுத்துவார் என்று நிற்கின்றேன். மேலும் முல்லைத்தீவு
மாத்துமா
ஆர்த்திக மத்தியஸ்தானே அர வவுனியாம ஆர்த்திக மத்தியஸ்தானே இதுக்கிரீம சம்பந்தம் உபத்துமா வினிவித பாவே என கதா கருவா ஏக அப்பி தீலா தீன்னு ரஜே ஆயத்தனக்குன சிசிபி ஆயத்தனத்தைக்க தமாய் அப்பி கிவுசும் கத கரலா தீன் ரஜே ஆயத்தனேக்கிட தமாய் ஏக தீலா தீன் ஏன்னத்துவ புத்கலிக்க காட்டுவாத் ஏக லபா தீலானே
நன்றி. அந்த கருத்தை வெளியில் அந்த கருத்துகள் போதுமான அளவு இல்லை. அப்படினால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தை வெளியில் கொண்டு வரது நல்லதாக நன்றாக இருக்கும்.
ஹானரபிள் மெம்பர் வைண்ட் அப் ப்ளீஸ். தேங்க்யூ.
கிவ் மீ ஜஸ்ட் 2 மினிட்ஸ். மேற்படி மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 35,000 மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்ற நிலையில் அவற்றிற்கான மேய்ச்சல் தரைகள் இல்லாத காரணத்தினால் பாட் பண்ணையாளர்கள் பாரிய பாதிப்புகளுக்கு தொடர்ந்தும் மோங்கொடுத்து வருகின்றனர். மேற்படி பண்ணையாளர்கள் அதிக அளவில் திறந்த வழி முறையிலான கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளதனால் காலப்போக பயிற்சிகளின் போதும் கால்நடைகளை பராமரிப்பதில் இவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதே நிலை கிளிநொச்சி மாவட்டத்தில் கரச்சி, பூநகரி, கண்டாவளை, பச்சிலப்பள்ளி போன்ற பிரதேச செயலாளர்கள் பிரிவிலும் வடக்கு மாகாணத்தில் ஏனைய பகுதிகளிலும் காணப்படுகின்றன. அந்த வகையில் மேற்படி பாட்பண்ணையாளர்களின் வசதி கருதி மேய்ச்சல் தரைகளை உருவாக்குவதற்கு பொருத்தமான இடங்களை இனங்கண்டு அவற்றை அமைப்பதற்கும் கால்நடைகளின் தரங்களை மேம்படுத்தி கால்நடைகளின் தரங்களை மேம்படுத்தி துறையினை அபிவிருத்தி செய்வதற்குமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இத்தகைய நிலைமையே மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களான திவுளானை, மணலேத்தம், மங்களகம, கௌரியமடு போன்ற காணப்படுவதாக தெரிய வருகின்றது. ஜஸ்ட் 1 மினிட் ப்ளீஸ். இங்கு கடந்த சுமார் 50 வருடங்களாக மேற்படி பாட் பண்ணையாளர்கள் பயன்படுத்தி வந்துள்ள மேய்ச்சல் தரைகள் தற்போது வன இலாகாவினால் கையகப்படுத்தப்பட்டு வருவதால் சுமார் 25,000 மேற்பட்ட கால்நடைகளை பராமரிக்க இயலாதுள்ளதாகவே இங்குள்ள பாட் பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹானரபிள் ஹாரிசன், கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் என்னுடைய இந்த தயாரிப்பை உங்களுக்கு எழுத்து மூலமாக தருகிறேன். தயவுசெய்து அதை கவனத்தில் கொள்ளவும்.
தேங்க்யூ.